தடம். படைப்பவர் தனபாலசிங்கம்.
நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். இரு நகரங்களின் கதை. டேல் ஆஃப் த டூ சிட்டிஸ். இளங்கோ அடிகளார் அருளி படைத்த சிலப்பதிகாரத்தை பல கோணங்களிலிருந்து பல துறை சார்ந்த வாசிப்பிற்கு உட்படுத்தும் போதே அவரின் மேதமையை தரிசிக்க முடியும். இதனை இலக்கிய அறிஞர்களாலும் ஆர்வலர்களாலும் மட்டும் சாதிக்க முடியுமா என்பது கேள்விக்குறியே. சமூக விஞ்ஞானிகளின் பார்வையும் இதில் விழ வேண்டும். இந்த வகையில் சிலப்பதிகாரத்தை இரு நகரங்களின் கதையாக வாசிக்கும் அணுகுமுறையும் இலக்கிய இன்பம் பயப்பதாகும். மூன்று நாடுகளில் மூன்று தலைநகரங்களில் சிலம்பு ஒலித்தாலும் அவற்றுள் புகாரும் மதுரையுமே கோலோச்சுகின்றன. த கல்ச்சரல் ரோல் ஆஃப் த சிட்டிஸ் என்னும் ஆய்வில் ரெட்ஃபீல்ட் மற்றும் சிங்கர் என்போர் நகரங்களை இருவகையாக பாகுபடுத்துகிறார்கள். அவற்றை ஓத்தோஜெனட்டிக் ஹெரட்ரோஜெனட்டிக் என்பர். இவை மேலெழுந்த வாரியான பாகுபாடு. நேரங்கருதி முன்னதை ஓல்டு சிட்டி எனவும் பின்னதை குரோஸ்ரோட் சிட்டி என்றும் அழைக்கலாம். இந்த வகையில் சிலம்பு காட்டும் புகார் மதுரை என்னும் நகரங்களை நோக்குவோம். புகார் மறுவூர்ப்பாக்கம் பட்டினப்பாக்கம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. புகாரில் புலம்பெயர் மக்களான கிரேக்கரும் பல மொழி பேசுவோரும் புகார்வாசிகளுடன் கலந்து அசிமிலேட் பண்ணி வாழ்கின்றார்கள். அந்நியர் செல்வத்தை ஈட்டுவதோடு மாட மாளிகைகளின் சொந்தக்காரராகவும் காணப்படுகின்றனர். வெல்த் அண்ட் ரியல் எஸ்டேட். தடையற்ற வியாபாரம் நடைபெறுகின்றது. அந்நிய நாட்டவர்கள் தத்தம் நாட்டு கொடிகளின் கீழ் வியாபாரம் செய்கின்றனர். பம்பமாக்கள் தம் பெயரும் எண்ணிக்கையும் எழுதிய பொதிகளை கடைவாசல்களில் பூட்டு இல்லாமல் காவல் இல்லாமல் பரப்பி வைத்துள்ளார்கள். வணிகர் மலிந்த அந்த பயங்கள் நகரில் போலி சாமிமார்களும் கணவனை ஏமாற்றியலையும் பெண்களும் பிறர்மென நயப்போரும் பொச்சாட்சி சொல்வோரும் என பலரும் வாழ்கின்றார்கள். போகக் கடவுளான இந்திரனுக்கு ஆண்டுதோறும் விழா எடுக்கிறார்கள். பலியும் வேள்வியும் சிறுதெய்வ வழிபாடுகளும் ஏராளம். வேயா மாடங்களும் மான்கண் போன்ற துளகளை கொண்ட சாளரங்களும் காணப்பட்டாலும் அகழிகளையோ மதில்களையோ ஆயுதம் நிறைந்த அரண்களையோ காண முடியவில்லை. புகார் ஒரு திறந்த நகரம், வந்தார வரவேற்கும் நகரம், மந்தேத்த கோவலன் போன்றோர் கிரேக்கருடன் பிறருடன் கூடி வாழ்ந்த நகரம். இதற்கு நேர் எதிர்மாறாக மதுரை ஒரு ஓல்டு சிட்டியாக காணப்படுகின்றது. கோவலன் கண்ணகி மதுரைக்கு வந்தபோது அங்கு ஒலித்த ஒலிகளில் அந்தணரின் வேத முழக்கங்களும் சிவன் கோயில் மணியோசையும் படையினரின் பயிற்சி யோசையும் கேட்கின்றன. நகரத்தைச் சூழ பெரும் அகழிகள், அவற்றின் பின்னால் பெரும் மதில்கள், அதன் பின்னே உள்ள காவல் அரண்களை கிரேக்க மேர்சினரிஸ் காவல் செய்கின்றனர். இவற்றிற்கு பின்னால் வெப்பன்ஸ் ஆஃப் மேஸ் டிஸ்ட்ரக்ஷன், பெரும் அழிவுகளை ஏற்படுத்தும் யுத்த தளபாடங்கள், அவற்றுள் தானியங்கி வில்லுகள், குரங்கு போல கடிக்கும் ஆயுதங்கள், கல்மலை புலியின் யுத்த கவனங்கள், நெருப்பை கக்கும் யந்திரங்கள், கல்லை நிரப்பி வைத்த கூடைகள், தூண்டில் போல தலைய இழுக்கும் கருவிகள், கழுத்த நெறிக்கும் சங்கிலிகள், பறந்து வந்து மூளையை கொத்தும் மெக் பை போன்ற இயந்திர பறவைகள், மதில் மேல் ஏறினால் கையை பெயர்க்கும் ஊசிகள், கண்களை கொத்தும் பொறிகள், உடலை பிளக்கும் பன்றி உருவிலான பொறிகள், இவற்றால் சூழப்பட்ட கோட்டை மீது இரவு பகலாக பறக்கும் கொடிகள். இவ்வாறு மதுரை இராணுவமயப்பட்ட நகரம் போல காட்சி தருகிறது. மந்தேத்த புகழ் கொண்ட கோவலனும் ஆயிரம் கப்பல்களுக்கு சொந்தக்காரனான மானாய்க்கன் குலக்கொம்பான கண்ணகியும் பல இனத்தவர் வாழும் புகார்வாசிகள், கோஸ்மோபொலிட்டன் மர்ச்சன்ட் சிட்டிசன் ஆஃப் புகார், நிலத்திலும் கடலிலும் தடையற்ற வியாபாரம் செய்வோர். இவர்கள் அகழிகளும் ஆயுதங்களும் சூழ்ந்த அந்நியர் மீது சந்தேகம் கொண்ட மதுரைக்கு வருகின்றார்கள். ஜவனர் புகாரில் கலந்து வாழ இங்கு வெறும் மேர்சினரிஸாக வேலை செய்கின்றார்கள். மதுரவாசி அல்லாதோரை இவர்களும் சந்தேகிக்கின்றார்கள். கோவலன் மதுரை நகருள் முதன் முதலில் பிரவேசித்த போது கடிமதில் வாயில் காவலில் சிறந்த அடல்வாழ் ஜவனற்கு அயராது நுழைகின்றான். அதாவது கிரேக்க மேர்சினரி தன்மீது சந்தேகம் கொள்ளாதவாறு காட்டிக்கொள்கிறான். பின்னர் மதுரை வீதியில் கோவலனை எதிர்கொண்ட பொற்கொல்லனும் கோவலனை மதுரவாசியாக காணவில்லை. சந்தேகம், முடிவில் கொலை. ஒற்றை சிலம்போடு மதுர வீதியில் ஓடிவந்த கண்ணகியை கண்ட மதுரை பெண்கள் களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்ததென அரற்றும் போதும் காரிகையை தம்முள் ஒருவராக எண்ணவில்லை. இவ்வாறு இருவேறுபட்ட கலாச்சாரத்தை வாழ்வியலை கொண்ட நகரங்களாக புகாரும் மதுரையும் விளங்குகின்றது. நகர்களின் கதை கோவலன் கண்ணகியின் கதையாக உள்ளது. இளங்கோ அடிகளின் பன்முகப் பார்வையும் பல துறைசார்ந்த கல்வியும் எம்மை வியக்க வைக்கின்றது.
தமிழ் தடம். படைத்தவர் தனபாலசிங்கம்.